السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على محمد النبي الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. دنيتكم மரியாதைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களில் ஒவ்வொருவருக்கும் பெருமதியான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஒரே ஒரு சந்தர்ப்பம் இந்த பூமிக்கு மேலால வாழ்வதற்குரிய பாக்கியமாக தரப்பட்டிருக்கிறது. இது தவறி போனால் திரும்பவும் ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்க மாட்டார். ஒரே ஒரு சந்தர்ப்பம், ஒரு சில நாட்கள் இந்த பூமிக்கு மேல இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் விரும்பினால் கிடைச்சிருக்கிற இந்த ஒரு சந்தர்ப்பம், ஒரே ஒரு வாழ்க்கைய ஒரு சாதாரணமான மனிதனாக வாழ்ந்துவிட்டு சாதாரணமாக போகலாம். ஒரு சுமாரான மனிதனாக வாழ்ந்து சாதாரணமாக உலகத்தை விட்டு போகலாம். உலகத்தில் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை மிக சாதாரணமாக போய்கொண்டிருக்கிறது. காலையில் எழும்பினால் சாப்பிடுவார்கள், பிறகு சாப்பாட்டுக்காக வேண்டி எதையாவது தேடுவாங்க, பிறகு மாலை வரைக்கும் அவர்கள் தொழில் செய்து சம்பாதிச்சு கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு கொஞ்சம் பொருளை எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்க, தூங்குவாங்க, காலையில் எழும்பினால் திரும்பவும் அதே வேலை ஆரம்பம். இந்த மாதிரி உலகத்தில் இருந்து போகவும் முடியும். நாங்க விரும்பினால் அப்படியான ஒரு வாழ்க்கை இல்லாம இந்த கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நாங்க இங்க இருந்தோம் என்றதற்கான நல்ல அடையாளங்களை இங்க விட்டுட்டு போகவும் வேணும். மிக குறைவானவர்கள் தான் உலகத்துல தாம் இருந்தார்கள் என்றதற்கான அடையாளங்களை வச்சுட்டு போறாங்க. அதிகமான ஆட்கள் வாழ்ந்தாங்க போனாங்க, அவங்க இருந்தாங்க என்றதற்கு எந்த அடையாளமும் இங்க இல்லை. இந்த பூமிக்கு ஒரு நல்ல மனிதன் ஒரு இலக்கோட ஒரு நோக்கத்தோட வாழக்கூடியவன், அவன் உலகத்தை விட்டு போகும் பொழுது அவன் வாழ்றது 60 வருஷமாக இருக்கலாம், 50 வருஷமாக இருக்கலாம், உலகத்தை விட்டு போகும் பொழுது அவர் இங்கே இருந்தார் என்றதற்கான நல்ல பல அடையாளங்களை வச்சுட்டு போவார். எப்படி இந்த அடையாளங்களை வச்சுட்டு போறது? நாங்க இங்க இருந்தோம் என்றதற்கு எப்படி அடையாளங்களை வச்சுட்டு போறது? அல்லாஹ் யாருக்கும் இதை கஷ்டமாக்கல. பெரிய ஆற்றல் இருக்கணும், நிறைய பணம் இருக்கணும், நிறைய செல்வாக்கு இருக்கணும், அப்பதான் எங்களுக்கு அடையாளங்களை விட்டுட்டு போகலாம் என்று யாரும் யோசிக்க தேவையில்லை. அல்லாஹு தஆலா அதை லேசாக ஆக்கி வச்சிருக்கிறார். சில வழிகள் மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. இந்த வழிகள் மூலமாக நீங்க உலகத்துல இருந்ததற்கான நல்ல அடையாளங்களை வச்சுட்டு போகலாம். அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் அடைஞ்சு கொண்டே இருக்கலாம். ஒன்று, நிரந்தரமாக இருக்கிற ஏதாவது ஒரு சதக்கா ஒன்று செய்யுங்க. உலகத்துல உலகத்துல நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நல்ல நல்ல காரியத்தை மக்களுக்கு சதக்காவாக விட்டுட்டு போங்க. உலகத்துல பல 100 வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் இன்று வரைக்கும் அவர்களுடைய பெயர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கிதாபுகளால, அவர்களுடைய சேவைகளால, அவர்களுடைய மஸ்ஜித், இந்த மஸ்ஜித் இங்க கட்டப்பட்டிருக்கிறது, இங்க அமைஞ்சிருக்கிறது, அழகாக வந்து வசதியாக தொழுதுட்டு போறோம் என்றால் இந்த மஸ்ஜித் உருவாகிறதுக்கு பின்னணியில ஒரு பெரிய கூட்டம் இருப்பாங்க, ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. அவங்க போயிட்டாங்க, அவங்களோட பெயர்கள் இங்க எழுதப்பட தேவை இல்லை, அல்லாஹ்விடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு இது நன்மை போய்கொண்டே இருக்கு. பணத்தால, பொருளால, அவர்களுடைய ஆற்றலால, அவர்களுடைய அபிப்பிராயங்களால பலரும் இதற்கு காரணமாக இருந்திருப்பாங்க. மனிதர்களுக்கு பயனளிக்க கூடிய ஒரு அறிவை, அது அறிவு ரீதியாகவோ அல்லது ஒரு எழுத்து ரீதியாகவோ அல்லது அறிவாளிகளை உருவாக்குறதன் மூலமாகவோ இங்க விட்டுட்டு போனால் அது இவர் வாழ்ந்தார் என்பதற்கான அடையாளம். அது இவருக்கு நிரந்தரமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அதை விடவும் மிக லேசான அல்லாஹு தஆலா மிக லேசாக ஆக்கி இருக்கிற ஒரு பெரும் பாக்கியம்தான் குழந்தைகள் என்ற இந்த பாக்கியம். சாலிஹான குழந்தைகளை விட்டுட்டு போங்க, நாங்க மறைஞ்சிட்டோம், எங்களுடைய வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே சான்ஸ் அது முடிஞ்சிருச்சு போயிட்டோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய மிக பெரும் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் அவன் இங்க விட்டுட்டு போகக்கூடிய குழந்தைகள். யாருக்கும் கஷ்டமான ஒன்று இல்லை. அல்லாஹு தஆலா மிக லேசாக குழந்தைகளை தருகிறான். உலகத்துல மனிதனுக்கு கிடைக்கிற பெரிய ஒரு சொத்து தான் இந்த குழந்தைகள், எங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த பிள்ளைகள் என்று சொல்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்துல கொடுக்கப்படுறது ஒரே ஒரு வாழ்க்கை தான், ரெண்டு வாழ்க்கை யாருக்கும் கொடுக்கப்படுறது இல்லை, ஒரே ஒரு வாழ்க்கை. ஆனால் உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு ஆளுக்கு அல்லாஹு தஆலா ஒரு குழந்தைய கொடுத்தான் என்றால் அவர் விளங்க வேணும், எனக்கு ரெண்டு வாழ்க்கை தரப்பட்டிருக்கிறது, எனக்கு எனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு வாழ்க்கை அல்ல, எனக்கு மேலதிகமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தந்துட்டான். ரெண்டாவது புள்ள கிடைச்சிட்டால் அந்த தாயும் தகப்பனும் விளங்க வேணும், எனக்கு அல்லாஹ் எக்ஸ்ட்ரா இந்த ரெண்டு பேருக்கும் எக்ஸ்ட்ரா ரெண்டு வாழ்க்கையை தந்திருக்கிறான். குழந்தை செய்யக்கூடிய எல்லா அமல்களும் தாய் தகப்பனுக்கு போய் கிடைக்கும், ரெண்டு வாழ்க்கை கிடைச்சது மாதிரி. ஒரு ஆளுக்கு அஞ்சு குழந்தைகள் கிடைச்சிருக்கிறாங்க என்றால் அவருக்கு அவருடைய வாழ்க்கை போக மேலதிகமாக அஞ்சு எக்ஸ்ட்ரா வாழ்க்கைகள் கிடைச்சிருக்குது. இவருடைய வாழ்க்கை சில பேர் 60 வருஷமாக இருக்கலாம், அஞ்சு குழந்தைகளுக்கும் 50-50 வருஷம் உதாரணத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் இவருக்கு மேலதிகமாக 250 வருஷம் இங்க கிடைச்சிருக்குது. எந்த ஒரு குழந்தையையும் பார்க்கும் பொழுது பெற்றோர்கள், தாய் தகப்பன், அது மாதிரி குழந்தைகளை வளர்க்கக்கூடிய அவர்களுக்கு தர்பியா செய்யக்கூடிய ஆசிரியர்கள் முதலீட்டுகள் சொல்றாங்க, இந்த குழந்தைகளை எந்த குழந்தையையும் பார்க்கும் பொழுது ஒரு தனி நபராக பார்க்கவானம். ஏனென்றால் அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பின்னால ஒரு பெரிய உம்மத், ஒரு சமுதாயம் மறைஞ்சிருக்குது. எனக்கு ஒரு குழந்தை இருக்குது என்றால் நான் அதை ஒரு பிள்ளையாக பார்க்க கூடாது, அந்த ஒரு புள்ளக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு சமுதாயம் மறைஞ்சிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல ஆரம்பமாக மனிதர்களை படைக்கும் பொழுது அவன் நாடி இருந்தால் ஒரே மிக்க ஒரு 100,000 பேரை படைச்சிருக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலா அப்படி செய்ய இல்லை. மனிதருடைய வளர்ச்சி அல்லாஹு தஆலா ஒரு ஒரு பெரும் கோர்வையாக ஆக்கி வச்சிருக்கிறார், ஒரு பெரிய வலை பின்னலாக அமைஞ்சிருக்கிறது. முதலாவது படைச்சது ஒரு மனிதர், அவருடைய விலா எலும்பில் இருந்து அல்லாஹ் அவருடைய மனைவியை படைச்சார், ஆதம் ஹவ்வா அலைஹிம் அஸ்ஸலாம். ரெண்டு பேர்களுக்கும் அல்லாஹு தஆலா பிறகு குழந்தைகளை கொடுக்க ஆரம்பிச்சான். ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கை நடத்துறாங்க, குழந்தைகள் பெற்றுக்கொண்டே போறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அவர்களுக்கு இடையில திருமணம் முடிச்சு வைக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு குழந்தைகளை உருவாக்குறார். இப்ப ஒரு மனிதராக இருந்தவர் காலங்கள் செல்ல 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 அவர் பல மனிதராக மாறிக்கொண்டு போறார். அந்த ஒரு மனிதரில் இருந்து ஆரம்பிச்ச தொடர் தான் இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்குது, இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பெரிய சங்கிலி தொடர். கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு சங்கிலி தொடரை வச்சிருக்கிறான். ஒரு திருமணம் உலகத்துல நடக்குது என்று சொன்னால் அது உலகத்துல ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு புதிய சரித்திரம். ரெண்டு பேர் திருமணம் முடிச்சு வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க, பிறகு ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கை நடத்துறாங்க, கொஞ்ச நாள் போக்குல அந்த ரெண்டு பேரும் 3 பேராக மாறுறாங்க, இன்னொரு குழந்தை கிடைக்குதுன்னா அந்த ரெண்டு பேர் இப்ப 4 பேராக மாறுறாங்க, இன்னொரு குழந்தை கிடைக்குது என்றால் ரெண்டு பேர் இப்ப 5 பேராக மாறுறாங்க. இந்த கணவர் பார்க்கிறார், ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள தனியாக இருந்த நான் இப்ப 5 பேராக மாறியிருக்கிறேன், 6 பேராக மாறியிருக்கிறேன். 10 வருஷமாக போல சிலருக்கு 5 குழந்தைகள் 6 குழந்தைகள் என்று வாராங்க. அவர் பார்க்கிறார், 10 வருஷம் ஆகும் பொழுது நான் தனியாக இருந்த ஒருவன் நான் 10 பேராக மாறியிருக்கிறேன். இந்த குழந்தை வளர ஆரம்பிக்கிறாங்க, இவர்களை திருமணம் முடிச்சு கொடுக்கப்படுகிறது, அவங்க குடும்ப வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இவர் சில நேரத்துல வாழ்க்கையில இருக்கும் பொழுதே இவர் மௌத்தாகிறதுக்கு முன்னாலே தன்னுடைய பேர குழந்தை இழப்பாக்குறார். மூத்தவருக்கு 2 பேரு, 2வது ஆளுக்கு 4 பேரு, 3வது ஆளுக்கு 5 பேரு. இப்படி தான் தனிமையாக இருந்த ஒருவன் ஒரு 40 வருஷம், 50-60 வருஷம் போகும் பொழுது ஒரு 30 பேராக மாறுறதை பார்க்கிறார். இதுதான் ஒரு குழந்தைக்கு பின்னால ஒரு சமுதாயம் மறைஞ்சிருக்கிறது. நான் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் என்னது? ஒரு சமுதாயத்தை, ஒரு நல்ல சமுதாயத்தை உலகத்தில் என்னால உருவாக்கலாம். குழந்தைகளால கிடைக்கிற கண் குளிர்ச்சி ஒன்று இருக்குது. அல்லாஹு தஆலா ஒரு ஆண்ல பலவிதமான சந்தோஷங்களை பத்தி சொல்லி இருக்கிறார். ஆனால் ஒரு ஆணுக்கு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தன்னுடைய குடும்பத்தின் மூலமாக, அதாவது கணவனுக்கு மனைவி குழந்தைகள் மூலமாக கிடைக்கிற சந்தோஷம், அது மாதிரி மனைவிக்கு தன்னுடைய கணவன் குழந்தைகள் மூலமாக கிடைக்கிற சந்தோஷம், இந்த சந்தோஷத்தை சொல்றதற்கு அல்லாஹ் ஒரு வித்தியாசமான வார்த்தையை பாவிச்சிருக்கிறான். குர்ரத்து ஆயின்னா கண் குளிர்ச்சி, சந்தோஷத்துக்கு சொல்ற ஒரு வார்த்தை தான். ஆனால் மனுஷனுக்கு கிடைக்கிற இந்த குழந்தைகளால, மனைவியால, மனைவிக்கு கணவன் மூலமாக, குழந்தைகள் மூலமாக கிடைக்கிற சந்தோஷம் ஒரு அலாதியானது, வித்தியாசமானது. அதனால அலாதியான வார்த்தையே அல்லாஹ் பாவிச்சிருக்கிறான், கண் குளிர்ச்சி. குழந்தைகளால கிடைக்கிற கண் குளிர்ச்சி என்று சொல்றது, இந்த நாங்க வளர்க்கிற எங்கட மகன்மார்கள், எங்கட பிள்ளைகள் இவங்க வளர்ந்து வந்து சம்பாதிச்சு எங்களுக்கு மாசம் மாசம் 10,000 தாராங்க, 15,000 தாராங்க, வீடு கட்டி தாராங்க, வெறும் உலகத்துல எங்களுக்கு கொஞ்சம் பொருள் பணம் தாராங்க என்றதல்ல. உலகத்திலையும் மறுமையிலையும் எங்களுடைய குழந்தைகள் மூலமாக ஒரு பெரிய சாலிஹீன்களுடைய கூட்டம் உருவாகி இருக்கிறத பார்த்து எங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் இருக்குது, இதுதான் கண் குளிர்ச்சி என்று சொல்றது. சைதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை வச்சிட்டு கேட்ட துஆ, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذுர்ரியாதினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீனா இமாமா. யா அல்லாஹ், எங்களுக்கு எங்களுடைய மனைவிமார்கள் குழந்தைகளால கண் குளிர்ச்சியத்தா, சந்தோஷத்தை தா, முத்தகீன்களுக்கு தலைவர்களாக எங்களை ஆக்குவாயாக என்று கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா துஆவை ஏற்றுக்கொண்டார். அத குர்ஆன்ல எங்களுக்கும் சொல்லித்தாரு, துஆவை நீங்களும் கேளுங்க. கட்டாயமாக ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய துஆ, குறிப்பாக திருமணம் முடிச்சவங்க கேட்க வேண்டிய துஆ. அந்த துஆவுடைய கபூலியத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரை இன்று வரைக்கும் உலகத்தில் இருக்கு. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுத்தான். அந்த ஆண் குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைய கொடுத்தான், அந்த ஆண் குழந்தைக்கு மான் குழந்தை. அல்லாஹ் தஆலா இப்படியே ஒரு சேனை பாதுகாக்கிறான், தொடர்ந்து பாதுகாக்கிறான். அந்த ஆண் குழந்தைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண் குழந்தை, ஆண் குழந்தைகள் கிடைச்சி கடைசியாக உலகத்துக்கு வந்து வாழ்ந்த ஆண் குழந்தை தான் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் குழந்தைகளை கொடுத்தான், சின்ன வயசுலயே மௌத்தாக்கிட்டான். ஆனால் அவர்களுடைய பெண் குழந்தைகள் மூலமாக அவர்களுடைய குடும்பத்தை அல்லாஹு தஆலா பெருக்க வைத்தார். பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைச்ச ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அல்லாஹ் உலகம் எல்லாம் அந்த பரம்பரை அப்படியே வளர்த்து கொண்டு வாரான். இன்று வரைக்கும் உலகத்தில் அந்த பரம்பரையில வந்தவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சரித்திரத்திலேயே இப்படி ஒரு குடும்பத்தை காட்டியலாது. ஆரம்பம் எங்க? 2 பேர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, அங்கிருந்து ஆரம்பிச்சது இன்று வரைக்கும் போய்கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிற நாங்க இந்த 2014 வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது என்று சொன்னால், சில வேளை இது உலகத்தில் ஒரு புதிய சரித்திரத்துடைய ஆரம்பமாக இருக்கலாம். எங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க, அல்லாஹ் நாடினால் இந்த பரம்பரையை கியாமத்து வரைக்கும் வைப்பான். சில குடும்பங்களை அல்லாஹ் தஆலா சில வருஷங்கள்லயே இல்லாமல் ஆக்கிடுறான். ஒரு சாலிஹீன்களுடைய ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்குறதுக்கு இந்த தாயும் தகப்பனும் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னண்டால், தனக்கு கிடைச்சிருக்கிற, அவர்களுக்கு கிடைச்சிருக்கிற 2-3 பிள்ளைகளை சரியாக வளர்க்கிறது இருக்குது. இதுதான் இவர்கள் ஒரு சமூகத்தையே சரியானவர்களாக ஆக்குறது. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தார குழந்தைகளை எங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள எவ்வளவு வச்சிருக்கிறான் என்றது எங்களுக்கு தெரியும். பிறந்த நாளில் இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வளரக்கூடிய குழந்தைகள், மற்றவங்கள நாங்க முயற்சி செஞ்சு போட்டு பல காரணங்களை சொல்லேலும் சமுதாயத்தை திருத்தேலாது, அவங்களுக்கு புத்தி சொல்லி கேட்கிறாங்க இல்ல, அவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி எங்களுக்கு சொல்றது. கண்ணியமான சகோதரர்களே, எங்கட குழந்தைகளுடைய விஷயத்துல என்ன காரணம் எங்களுக்கு சொல்லேலும், பிறந்த நாள் இருந்து அவங்களோட கால் கை நிமிர்றதற்கு முன்னாலேயே அல்லாஹு தஆலா அவருடைய கட்டுப்பாடை எங்கட கையில தந்திருக்கிறான். இப்படி இவ்வளவு கட்டுப்பாட்டுக்குள் இருந்த ஒரு குழந்தைய ஒரு நேரான வழிய காட்டி சரியான வழியில் அவங்கள செலுத்தி சரியான ஒரு குழந்தையாக அவங்கள வளர்க்கல சொன்னா நாங்க என்ன காரணம் சொல்ல போறோம்? ஒரு காரணமும் யாருக்கும் சொல்லாது. நீங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற முழு ஆற்றலையும் பயன்படுத்தி, முழு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி உங்களோட அந்த மூணு நாலு பிள்ளைகளை சரியாக வளர்த்தால் அவர்கள் ஒரு வயதுக்கு வந்து திருமணம் செய்யும் பொழுது ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறாங்க, ஏந்த உம்மா வாப்பா எங்களை வளர்த்தது மாதிரி, என்ன வளர்த்தது மாதிரி ஏந்த பிள்ளைகளை நான் வளர்க்கணும். நாங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மூணு நாலு பிள்ளைகளை நல்லா திட்டமிட்டு சரியான வழிய காட்டி இருந்தால் அவங்க என்ன யோசிப்பாங்க, எங்களோட உம்மா வாப்பா வளர்த்தது மாதிரி நாங்க வளர்க்க வேணும். என்ன நடக்குது, இப்ப ஆட்டோமேட்டிக்காக தானாவே ஒரு நல்ல சமுதாயம் உருவாக ஆரம்பிச்சு. மார்க்கம் சில வழிகள் எங்களுக்கு காட்டியிருக்குது. நான் அடிக்கடி கேட்ட விஷயமாக இருக்கலாம், ஆனால் மார்க்கம் ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா சும்மா சொல்றதில்லை. அதுக்கு பின்னால பலவிதமான ரகசியங்களை மார்க்கம் மறைச்சி வச்சிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களோட பிள்ளைகள் ஏழு வயசாகும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு நீங்க தொழுமாறு ஏழுங்க. இப்ப ஒரு அளவு வச்சிருக்குது, ஏழு வயசு. ஏழு வயசு என்றால் இந்த சூரிய கணக்குப்படி பாக்குறதல்ல, ஜனவரி டிசம்பர் பாக்குறதல்ல, பிறை கணக்குப்படி பார்க்கணும். ஒவ்வொரு தகப்ப பெற்றோர்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும், என்ற முதலாவது மகன் அல்லது மகள் முதலாவது புள்ள அரபி கணக்குப்படி எந்த மாசத்துல எத்தனாம் தேதி பிறந்தார். இப்ப நாங்க பார்த்து இல்லாட்டியும் பாக்குறதுக்கான ஏற்பாடுகள், அதற்கான வெப்சைட்டுகள் எல்லாம் இருக்குது. நாங்க எங்களோட இந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டாலே அது எங்களுக்கு தரும். அரபி மாசத்துல எத்தனாவது என்ன மாசம் என்ன எத்தனாவது திகதி பிறந்திருக்கிறார். அரபி மாசத்துல அந்த கணக்குப்படி ஏழு வருஷம் ஆகும் பொழுது பெற்றோர்களுடைய கடமை அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு தொழுகையை கொண்டு ஏவணும். தொழுகையை கொண்டு ஏவுறது என்றால் வெறும் தொழுகையை கொண்டு மட்டுமல்ல, தொழுக மிக அவசியமானது என்ற காரணத்தினால தொழுகையை சொல்லப்பட்டிருக்கிறது. அது அல்லாத ஏனைய பல கடமைகள் இருக்கிறது, அவர்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை, இவற்றையெல்லாம் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லணும். ஏழு வயசுக்கு முன்னால யாரும் அவர்களை இந்த அமல்களுக்கு நிர்பந்திக்க கூடாது. நோம் கஷ்டப்படுத்தி நோம்பு பிடிக்க வைக்கிறது, கஷ்டப்படுத்தி தொலை வைக்கிறது, இந்த மாதிரியான ஆர்வ கோளாறு சிலருக்கு எங்களுக்கு வந்துடுது. அஞ்சு வயசுல ஆறு வயசுல அவங்கள தொலை வைக்கணும், பள்ளி கூட்டிட்டு வரணும், தப்பு இல்லை. ஆனால் யாரும் யாரையும் குழந்தைகளை நிர்பந்திக்க கூடாது. ஏனென்றால் எங்களுக்கு மார்க்கம் ஒரு அளவு வச்சிருக்கு. ஏழு வயசுலதான் நீங்க ஏவுங்க என்று சொல்லி இருக்கிறான். அதுக்கு முன் ஏவ தேவையில்லை, அது விளையாட்டு பருவம். அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இது சம்பந்தமாக கடுமையாக அவர்கள் எழுதி இருக்கிறாங்க. அவங்க இப்படி மக்கள் குழந்தைகளை ஏழு வயசுக்கு முன்னாலேயே நிர்பந்திச்சு நோன்பு பிடிக்க வைக்கிறது, கஷ்டப்படுத்தி தொலை வைக்கிறது, கடுமையாக கோவப்படுவாங்க. மார்க்கமே ஏழு வயசு வச்சிருக்கு, அதுக்கு முந்தையே அவசரப்படுறீங்க. எங்களுக்கு நேரம் வாரத்துக்கு முன்னால் நிறைய அவசரம், ஆனால் ஏழு வயசுக்கு பின்னால சொல்லப்பட்டிருக்கிறது தொழுகையை கொண்டு ஏதுங்க, பத்து வயசான அடிங்க, அப்போ அந்த கவலை வார இல்லை. ஆர்வம் எல்லாம் ஏழு வயசுக்கு முன்னால, அதுக்கு பின்னால வாப்பாக்கும் பிள்ளைய பத்தி கவலையும் இல்ல, சொல்றதுக்கும் பயமாக இருக்குது. ஏழு வயசாகினால் இவைகளை சொல்லுங்க. இதுல மிக அதாவது எந்த பெற்றோர்கள் இந்த குறிப்பிட்ட பருவத்தில் ஏழு வயசாகினால் ஏவ வேணும், பத்து வயசாகியும் அந்த கடமைகளை செய்யல என்றால் அவர்களுக்கு அடித்து காயம் வராத விதத்தில் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அந்த காரியத்தை செய்ய வைக்க வேணும், துளை வைக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களை, இன்றைக்கு பல பெற்றோர்களும் கவலைப்படக்கூடிய ஒன்றுதான், பிள்ளைகள் வளர்ந்து வந்துட்டாங்க, இப்ப தொழுகுறாங்க இல்ல, இப்ப தவறு செய்யறாங்க, இந்த பாவம் எங்களுக்கும் வருமா இல்லையா, எங்கட குழந்தைகள் செய்யற தவறுகள், எங்கட குழந்தைகள் செய்யற பாவங்கள்ல நாங்களும் பங்காளியா இல்லையா. மானுக்கு 15 வயசு 20 வயசு ஒன்றும் கேட்கிறான் இல்ல, அவன் மாற்றம் செஞ்சு கொண்டே போறான், அவன் தொழுகையில பேணுதலாக தொழுகிறது இல்ல, பொய் பேசுறான், அப்படி செய்யறான், இப்படி செய்யறான், நிறைய கவலைப்படுறோம். இந்த பாவத்துல நாங்களும் பங்காளியா இல்லையா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, இந்த குறிப்பிட்ட ரெண்டு பருவத்திலையும் ஏழு வயசுல, அந்த குழந்தை ஏழு வயசுக்கு வரும் பொழுது இந்த தாயும் தகப்பனும் இந்த தொழுகையை கொண்டு ஏறி பாவங்களை விட்டு தடுத்து, அது மாதிரி 10 வயசு வரும் பொழுது அவர்கள் அதுல முன்பின் செய்யும் பொழுது தண்டனை கொடுத்து அவைகளை செய்ய வச்சிருந்தால், வயது வந்ததுக்கு பின்னால, பருவ வயது வந்ததுக்கு பின்னால் அவர்கள் குற்றம் செய்யறாங்க அல்லது தொழுகையில புறப்பாடு செய்யறாங்க என்றால் அதுல இவர்கள் குற்றவாளியாக மாட்டாங்க. ஏனென்றால் இவர்கள் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செஞ்சிட்டாங்க. அப்படி இல்ல, இவங்க அந்த பருவத்துல இத தவறி இருந்தால் இவர்கள் வயது வந்ததற்கு பின்னால செய்யக்கூடிய தவறுகள்ல அதுல இவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு பங்கு இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுக்கு மனிதனுடைய இயல்புகள் தெரியும். அவன் இந்த உடலையும் இந்த உள்ளத்தையும் படைச்சவன், மனிதனுடைய ஆசைகளை எல்லாம் படைச்சவன் அல்ல. அவனுக்கு தெரியும் எந்த வயசுல எது சொல்லி கொடுக்கப்பட வேணும், எதை உள்வாங்கக்கூடிய அந்த அந்த தகமை இந்த வயசுல இருக்கிறது என்றது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதற்கு ஏற்ற விதத்துலதான் அவன் எங்களுக்கு சட்டங்களை தந்திருக்கிறான். முதலாவது ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த விஷயத்துல, யாருக்கு சின்ன குழந்தைகள் இருக்குதோ அவங்க ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்துல அதிகமாக கவனம் எடுக்க வேணும். மகனுடைய மகளுடைய 7வது வருஷம், 7வது வயசு எப்ப ஆரம்பமாகிறது என்ற கணக்கு எடுங்க. அன்னைக்கு நாள் வேலைக்கு போகாட்டி மரவுல லீவ் போடுங்க, பிள்ளைகளுக்கே விளங்கணும் இன்னைக்கு இந்த 7 வயசு ஆரம்பமாகுது, 6 வயசுல ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த 7வது வருஷம், அடுத்த வருஷம் இந்த மாசம் 7ஆம் தேதி உங்களோட 7 வயசு ஆரம்பமாகுது, அந்த நீங்க சொல்லவே. இப்ப அந்த குழந்தைகளுடைய உள்ளத்துல அந்த ஆர்வம் எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. தேவையான சாமான்களை வாங்கி கொடுக்கணும், தொழுகைக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கிறது, அதுக்கு தேவையான புக்ஸுகளை வாங்கி கொடுக்கிறது. அன்றைக்கு நாள் ஒரு சந்தோஷமான தினம். இன்றைக்கு எங்கட பிள்ளைக்கு 7 வயசாகுது, நீங்க இன்றிலிருந்து சொல்ல ஆரம்பிக்க வேணும். இந்த மாதிரி நாங்க செஞ்சிட்டோம் என்றா இன்ஷா அல்லா, அல்லாஹு தாலா அவன் செய்ய வேண்டிய அதுக்கு பின்னால் அவன் செய்வான். நாங்க ஆரம்பத்துல விடக்கூடிய தவறுகள் இருக்குது, அதுதான் நாளைக்கு அவர்களை வளைக்க முடியாத அளவுக்கு தவறு செய்யக்கூடியவங்களாக மாற்றும். பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு சின்ன சின்ன வழிகளை தான் காட்டும். பெரிய பெரிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்குரிய வழிகள் என்ன என்று கேட்டால், சரிய சொல்லக்கூடியது சின்ன 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 விஷயங்கள் தான். உங்களுக்கு எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் சரியத்தை என்ன சொல்லுது, ஸ்ரீ ஃபாத்திஹாத்தில் கிதாப் ஷிஃபாவும் மின் குல்லிதா, ஃபாத்திஹா ஓதுங்க உங்களோட நோய்க்கு மருந்து இருக்கு. அது எந்த நோயாக இருந்தாலும் சரி, பாத்தியாவுக்குள்ள மறந்து இருக்கிறது. உங்களுக்கு இடையில அன்பு வர வேணுமா, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று உங்களுக்கு இடையில அதிகமா சலாம் சொல்லிக் கொள்ளுங்க. உங்களோட எவ்வளவு பெரிய எதிரியும் உங்களுக்கு நண்பராக மாறுவார். யார் தொடர்ந்து மக்களுக்கு சலாம் சொல்லுவாங்களோ, மக்கள் எவ்வளவுதான் அவர்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு நண்பராகாம மௌத்தாக மாட்டாங்க. ஏனென்றால் சலாத்துக்குள் அந்த சக்தி இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, சின்ன குழந்தைகள் என்று வரும் பொழுது அவர்களுக்கு இரக்கம் அன்பு என்றது மிக கட்டாயம். குழந்தைகளை வளர்க்கிற நேரத்துல சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு எங்கட பணம் தேவையில்லை, எங்கட வீடு பெருசாக இருக்கணும் என்றது அவங்களோட தேவை அல்ல. சின்ன குழந்தைகளுடைய ஒரே ஆசை அவங்களுக்கு அன்பு கிடைக்க வேணும். 7 வயசுக்கு குறைஞ்ச குழந்தைகளுக்கு அவங்களுக்கு துவா பாடமாக கொடுக்கிறதாக இருந்தாலும், ஏனைய தேவையான கல்விகளை கொடுக்கிறதாக இருந்தாலும், முஃப்தி தப்பி உஸ்மானி அவர்கள் ஒரு கிதாபில் எழுதி இருக்கிறாங்க, அதெல்லாம் விளையாட்டோட விளையாட்டாகத்தான் கொடுக்கப்பட வேணும். ஸ்கூலாக இருக்கலாம், மதரசாவாக இருக்கலாம், அது ஒரு வகையான விளையாட்டு பருவம். அன்பு தேவைப்படுகிற காலம் அது. அவங்களுக்கு பெரிய ரூல்ஸுகள் ரெகுலேஷன் எல்லாம் வச்சு அவங்களை சீராக்கக்கூடிய காலம் இல்லாது, ஷரியத் 7 வயது என்ற அந்த பருவத்தை வச்சிருக்கிறது காரணத்தோட தான். அன்புதான் தேவை. பெற்றோர்கள் இருக்கிறாங்களே, செயலால சொல்லால மட்டுமல்ல, செயலால முன்மாதிரி உள்ளவர்களாக இருக்க வேணும். எந்த வீட்டுல வாப்பாவும் உம்மாவும் அன்பாக நடக்கிறாங்க, இரக்கமாக நடக்கிறாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்படுறதில்லை, அந்த வீட்டுல வளரக்கூடிய குழந்தைகளும் இரக்க சுபாவம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக வளருவாங்க. மக்கள் மீது நேசம் அவர்கள்ட்ட இருக்கும். எந்த வீட்டுல தாயும் தகப்பனும் எந்த நேரமும் சண்டை, எந்த நேரமும் பிரச்சனை, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுறது, வாப்பா உம்மா கேசுறது, உம்மா வாப்பா கேசுறது, சண்டை பிடிக்கிறது, அடிச்சு கொள்றது, இந்த மாதிரியான சூழல்ல வளரக்கூடிய குழந்தைகள் முரட்டு சுபாவம் உள்ளவர்களாக, இரக்கத்தன்மை இல்லாதவர்களாக வருவாங்க. பெற்றோர்கள் நாங்க சில நேரங்களில் நினைக்கிறது, எங்களோட சின்ன புள்ள இப்பதான் ஒரு வயசு, ரெண்டு வயசு, இவனுக்கு ஒன்றும் விளப்பம் இல்லை, ஒன்றும் விளங்குறது இல்லை என்று யாரும் முடிவு செய்யக்கூடாது. அந்த முடிவு தப்பானது. ஏனென்றால் எங்களோட சின்ன குழந்தைகள் அவங்களுக்கு பேச தெரியாது, ஆனால் அவங்க டேப் ரெக்கார்டர், அவங்க வீடியோ வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, எல்லாத்தையும் வீடியோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் வரும்பொழுது அதெல்லாம் வெளியே வரும். வீட்டில் சிங்களம் பேசினால் உள்ள தானாகவே சிங்களம் பேச ஆரம்பிக்கிறது. ஏன், எங்க பாடம் நடத்தினோம், அவ்வளோ காலமும் ரெக்கார்ட் பண்ணுது, அதெல்லாம் வெளியே வருது. வாழ்க்கையை ஒரு தடவை கேட்டிருந்தாலும் போதும் ஒரு வார்த்தையை, அது அப்படியே பதிவாக இருக்கும், அது ஒரு நாளைக்கு வெளியே வரும், அவசரப்பட தேவையில்லை. எல்லாம் வீடியோ பதிவு செஞ்சு கொண்டிருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு அன்பு காட்டப்படும் என்றிருந்தால் அன்புள்ளவர்களை ஆமாறுவாங்க. நாங்க எங்க வீட்டுல பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறோம், எந்த நேரமும் சண்டை என்று சொன்னா நாங்க நினைக்க கூடாது, நாங்க எங்களுக்குள்ளதானே சண்டை, நாங்க நினைக்கிறது மாதிரி அல்ல. எங்கட குழந்தைகளுக்கு வரக்கூடிய மனைவிமார்கள், எங்கட மருமகளாக வரக்கூடியவளுக்கும் சேர்த்துதான் நாங்க அநியாயம் செய்யறோம். ஏனென்றால் எங்கட மகன் வளர்ந்து பெரியவனாக வரும் பொழுது அவன் எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்த போறான் என்றால், அவன் கண்ட வாழ்க்கை, தன்னுடைய தாயும் தகப்பனும் எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்தினாங்களோ அது மாதிரிதான் நடத்த போறான். மாப்பா எதுக்கெல்லாம் கோவப்பட்டாரோ மானுக்கும் அது கோபம் வரும். மாப்பா எந்த வேலையெல்லாம் ஏசி வாங்கினாரோ அந்த மகனும் பெரியவனாக வந்த நேரத்தில் அந்த வேலைய ஏசி தான் வாங்குவான். அனுபவபூர்வமான உண்மை, நீங்க வேணும் என்றா இதை செக் பண்ணி பாருங்க. குடும்பங்கள்ல எந்த பெற்றோர்கள் மாப்பா சில வேலைகளை ஏசி தான் உண்மட்ட வாங்குறேன், அந்த வீட்டுல வளர்ந்த குழந்தைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அந்த மகன் அந்த வேலையை ஏசிதான் வாங்குவார். அடிக்கிற பாப்பாக்கு வளர்ந்த மகன் இருக்கிறானே அவன் அடிக்கத்தான் செய்வான். இல்லா மாஷா அல்லா, அல்லாஹு தாலா நாடி தெரிவு செய்து அவர்களுக்கு நேரான வழியை கொடுத்துட்டவங்களை தவிர, இயல்பாக மனிதர்கள் சில விஷயங்களை சின்ன வயதுல கண்டு படிச்ச விஷயங்களை அவன் லேசி குட்டு கொடுக்க மாட்டான். அடிபட்டு வளர்ந்த பிள்ளைகள், அடிபட்டு படிச்ச ஆட்கள் ஆசிரியர்களாக வந்தாலும் நினைக்கிறது, நாங்க அடிபட்டது மாதிரி இவர்களுக்கும் நல்லா குடுத்தா தான் இவங்க படிப்பாங்க. அடிபட்டு வளர்ந்த குழந்தைகள் நினைக்கிறது, ஒரு காலத்துல எங்கட உம்மை வாப்பா எங்களுக்கு துன்பு கட்டையால அடிக்க போய் தான் நாங்க இன்றைக்கு இப்படி வந்திருக்கிறோம், எங்கட பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி கொடுத்தாதான் இவங்க நல்லவங்களாக வருவாங்கன்னு நினைக்கிறது. எவ்வளவுதான் கல்வி கொடுக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் அவர்களுக்கு புத்திமதி சொல்லப்பட்டாலும், பயான் பண்ணப்பட்டாலும், அவங்க கண்டு அனுபவிச்சது அவங்க அந்த கருத்தை விட்டு கொடுக்கிறதுக்கு மிச்சம் கஷ்டம், அவங்க அதுக்கு தயார் இல்லை. கண்ணியமான சகோதரிகளே, எங்களுடைய குழந்தைகளும் இதே நிலைமையில வளருவாங்க என்று சொன்னால் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அவங்களும் அதைத்தான் திரும்ப பிராக்டிஸ் பண்ண போறாங்க. சின்ன குழந்தைகளுடைய விஷயத்தில் அவர்களுக்கு அன்பு அதிகமாக தேவை. இரண்டாவது மிக பிரச்சனையாக அமைகிறது, எங்கட குழந்தைகள் ஒரு பருவ சின்ன பிராய சிறு பிராயத்தை கடந்து அவர்கள் இந்த கட்டிலமை பருவம் என்று சொல்லப்படக்கூடிய டீனேஜுக்கு வரும் பொழுது, வாலிபத்திலே ஆரம்பத்துக்கு வரும் பொழுது அவர்கள் தவறான வழிகள்ல போறாங்க. இந்த உலகத்துல பல இடங்கள்லையும் எல்லா ஊர்களிலையும் சொல்லப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இது மாறி இருக்குது. குழந்தைகள் வாலிபர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வராங்க இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, குழந்தை பருவத்தை தாண்டி இந்த கட்டிலமை பருவம் டீனேஜுக்கு வரும் பொழுது மனிதனுடைய தேவை வித்தியாசப்படுது. சின்ன குழந்தைகளாக இருக்கும் பொழுது இந்த நேரம் அந்த இரக்கம் தேவை, அன்பு தேவை. வாலிபத்தை அடையும் பொழுது அவர்களுக்கு நட்பு கூட்டாளி தேவை. இது இயல்பாக உண்டாகக்கூடிய ஒன்று. அந்த டீனேஜுக்கு வரும் வரைக்கும் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் அவர்களுடைய தகப்பன் ரோல் மாடலாக இருப்பார். இந்த வாப்பாதான் உலகத்தை நல்ல மனுஷன், இந்த வாப்பாதான் உலகத்தை நல்ல கெட்டிக்காரர் என்றுதான் அந்த குழந்தைகளுடைய மனசுல ஒரு எண்ணம் இருக்குது. எல்லாத்துக்கும் வாப்பா, வாப்பா போல நான் ஆகணும் என்று நினைக்கும். ஆனா இந்த வயசுக்கு வரும்பொழுது, இந்த வாலிபத்துடைய ஆரம்பத்துக்கு வரும் பொழுது குறைகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். எங்கட வாப்பா ஒரு ஜாதி ஆள், எங்கட வாப்பா விடும், அவட வாப்பா மாதிரி எங்கட வாப்பா இருந்தா எவ்வளவு நல்லம் என்று மற்றவர்களுடைய வாப்பமார்கள் எல்லாம் நல்ல தரமாக தெரிவாங்க. தங்க வாப்பா எல்லாத்திலையும் குறவு மாதிரி. மற்ற குடும்பங்கள் எல்லாம் நல்ல அழகாக தெரிவாங்க, தன்னுடைய குடும்பம் எல்லாம் ஒரு குறையாக தெரியக்கூடிய காலம். இது ஒரு வித்தியாசமா உணர்வு வரக்கூடிய காலம் அது. இந்த நேரத்தில் அந்த வாலிபர்களுக்கு பெரும்பாலும் நண்பர்களுடைய தேவை அது கூடுதலாக ஆரம்பிக்கு. நண்பர்கள் இருக்க வேணும், அதாவது இது சம்பந்தமாக ஆய்வு செய்யக்கூடிய பலரும் இந்த கருத்துக்களை எழுதியிருக்கிறாங்க. அதாவது பெற்றோர்கள் நினைக்கிறது என்னன்னா, இந்த வாலிப பருவத்துக்கு வந்த குழந்தைகள் இவங்க எங்களை நேசிக்கிறது இல்லை, எங்களை விட்டு கலண்டு ஒதுங்கி போகத்தான் பார்க்கிறாங்க என்று நினைக்கிறது. இந்த எண்ணம் இருக்குது, இது பிழையானது. அவங்க ஒதுங்கி போறது மாதிரி எங்களுக்கு தெரியறாங்க. காரணம் என்னன்றால், அந்த வயதுக்கு வரும்போது அவர்களுடைய தேவை வித்தியாசமாகுது. அந்த 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 கட்டத்திலையும் அவர்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுமா இருந்தால், அதை கேட்கிற ஒரே வழி நீங்களே அவர்களுடைய கூட்டாளிமாராக மாறிடுங்க. நீங்க கூட்டாளியாங்க. 12 வயசுக்கு மகன் வந்துட்டான், 13 வயசுக்கு வந்துட்டான் என்றா உமா வாப்பா இப்ப அந்த கமாண்டர் மாதிரி இருந்து சரி வராது. எல்லாத்துக்கும் சட்டம் போடுறது, அப்படி போகவானம் இப்படி போகவானம் சட்டங்கள் போடுறது இப்ப சரி வராது. இப்ப இந்த பெற்றோர்கள் உமாவும் வாப்பாவும் குழந்தைகளுக்கு கூட்டாளிமார்களாக மாறணும். நீங்க அவங்களோட சேர்ந்து போங்க, நீங்க அவங்களோட சேர்ந்து விளையாடுங்க. பெற்றோர்கள் குழந்தைகளோட சேர்ந்து விளையாட வேணும், குழந்தைகளோட சேர்ந்து அவங்க எங்க விரும்புறாங்களோ ஆகுமான இடங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து பெற்றோர்கள் போக வேண்டும். இந்த மாதிரி அவர்களுக்கு அன்பு காட்டப்பட்டு பெற்றோர்கள் நண்பர்களாக மாறும் பொழுது இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம். குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த வயது வரும் பொழுது பெற்றோர்கள் அவர்கள் ஆசிரியராகவும் நண்பராகவும், ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு நண்பிகளாக கூட்டாளிமார்களாக மாற வேண்டும். அப்படி மாறினால் இன்ஷா அல்லாஹ் அந்த வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எங்களால் சரியாக பாதுகாத்துக் கொள்ள இயலும். அப்படி இல்ல, வெறும் அவர்களுக்கு சட்டங்கள் போன்றதுதான் என்று வரும் பொழுது ஒரு நாளும் இந்த நிலையை எங்களால் திருத்த இயலாது. சில விஷயங்கள் இருக்குது, பெற்றோர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக பெண் குழந்தைகள் வளர்ந்து வரும் பொழுது உலமாக்கள் எழுதுறாங்க, அவர்களுக்கு தாய்மையை கற்றுக் கொடுங்க. தாய்மையை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னா, ஒரு தாயாக வந்தால் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்றத ஒரு தாய் தன்னுடைய மகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு தாய் அதை கற்பி. இன்றைக்கு உலகத்துல எங்களுடைய நாட்டிலையும் நாங்க பார்க்கிறோம், திருமணங்கள் நடக்குது, மிக வேகமாக பிரிஞ்சு போயிடுறாங்க. பெரிய செலவுல அழகாக திருமணங்கள் செய்து வைக்கப்படுது, கொஞ்ச நாள்லயே திருமணங்கள் உடைஞ்சு போகுது. ஏன் படிச்சு இல்லையா? நிறைய படிப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, நிறைய பாசைகள் தெரியும், எல்லா விதமான ஆற்றல்களும் கொடுக்கப்பட்டிருக்குது, எல்லா நாலேஜ்களும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன் உடைஞ்சு போறாங்க? எல்லா அறிவும் கொடுத்திருக்குது. ஒரு தாயாக மனைவியாக இருக்கிறதற்குரிய அறிவு கொடுக்கப்படவில்லை. ஒரு பெரிய மனிதர் தன்னுடைய மகனுக்கு நசீகத் செய்கிறார். திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால, திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால வாப்பா மகனுக்கு ஒரு புத்திமதி சொல்றார். மகனே, நீ திருமணம் முடிக்க போறாய், 6 வகையான பெண்களை நீ திருமணம் முடிச்சிடாதே, உனக்கு ஒரு நாளும் அவங்களால சந்தோஷம் கிடைக்க மாட்டார். 6 வகையான பெண்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான பெண்கள் ஒரு நாளும் நீங்க கல்யாணம் முடிக்க வேணும். முதலாவது சொன்னாங்க அண்ணானா. அண்ணானா என்றால் சில பெண்கள் இருக்கிறாங்க, எந்த நேரம் முணங்கிக் கொண்டே இருப்பான். முணங்குறது என்றா எந்த நேரம் கஷ்டத்தை பிரச்சனையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. கணவன் வரக்குள்ள இன்னைக்கு சொல்லுவா, எனக்கு கால் வலியா இருக்குது, நாளைக்கு முதுகு வலிண்டுவா, தலைவலி இண்டுவா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, காய்ச்சல் மாதிரி இருக்குது, எனக்கு இன்னைக்கு ஆக்க இயலாது, எனக்கு அந்த வேலை செய்ய இயலாது, இந்த மாதிரி எந்த நேரமும் கஷ்டங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சொன்னாங்க இந்த மாதிரியான பெண்களை முடிக்காதீங்க. இது தகப்பன் மகனுக்கு சொல்றது. பெண்களை பொறுத்தவரையில இது பெற்றோர்கள் திருமணத்துக்கு முன்னாலேயே அந்த பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். உமா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்களோட திருமண வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. யார் செய்யணும், எப்ப செய்ய வேணும்? ஒரு தாய் செய்ய வேணும், ஒரு தகப்பன் செய்ய வேணும். எங்களோட பெண் குழந்தைகள் வயதுக்கு வந்து அவர்களை திருமணம் முடிச்சு கொடுக்கிறதுக்கு முன்னாலே இதுக்கு தயாராக ஆக்க வேணும். இந்த நேரம் சின்ன குழந்தைகளை நாங்க தான் இந்த மாதிரியான குணம் உள்ளவர்களாக ஆக்கிறது. ஆரம்பத்திலே சொல்லணும், இப்படி உலகம் என்றா இப்படிதான், நோய் இருக்குது, தலைவலி இருக்குது, இருக்குது என்றதற்காக இந்த நேரம் எல்லாத்தையும் முணங்கிக் கொண்டிருக்கிறதல்ல, சொல்லிக் கொண்டிருக்கிறதல்ல. இரண்டாவது சொன்னாங்க, எங்க பெண்ணுடைய உள்ளத்துல இன்னொரு ஆண் வாழ்ந்து கொண்டிருக்கிறாளோ, இன்னொரு ஆண் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, அந்த மாதிரியான பெண்களை திருமணம் செய்யாதீங்க. இவரை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால இழந்து போன ஒரு கணவர், ஏதோ ஒரு வகையில தனக்கு தான் எதிர்பார்த்திருந்து தவறி போன ஒரு கணவர் அவருடைய உள்ளத்துல இடம் பிடிச்சிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இந்த மாதிரியான பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது. ஆண்களுக்கு சொல்லலாம், பெண்களை பொறுத்த வரையில இது பெற்றோர்களாக ஆரம்பத்திலேயே கொடுக்கப்பட வேணும். தேவையில்லாத நட்புகளை உள்ளத்துல வளர்த்து கொள்ளாதீங்க, இது உங்களுடைய எதிர்காலத்துடைய வாழ்க்கையை கெடுத்திக்கும். சொன்னார்கள், அதாவது உபகாரங்களை சொல்லி காட்டி கொண்டிருக்கிற பெண்களை திருமணம் முடிக்காதீங்க. சில பெண்களை திருமணம் முடிச்சுட்டா ஏதோ இந்த கணவருக்கு இந்த நேரமும் உபகாரங்களை சொல்லி காட்டுறது, நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, எங்களோட குடும்பம் இவ்வளவு உயர்ந்தது தெரியுமா, எங்களுக்கு இவ்வளவு பணம் இருந்தது, எத்தனையோ பேர் என்னைய கேட்டு வந்தாங்க, நாங்க அங்கேயும் எங்களை வாப்ப அங்கேயும் விரும்பல, இங்கேயும் விரும்பல, கடைசியாக நீங்க வந்தீங்க, இந்த மாதிரி பெரிய உபகாரங்கள் மாதிரி சொல்லி காட்டக்கூடியவங்க முடிச்சாங்க. பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும், இதெல்லாம் உபகாரங்கள் அல்ல, இப்படி சொல்லக்கூடாது. பல ஹத்தாஹா, பொருள் ஆசை உள்ளவர்கள், எங்க போனாலும் பொருள் ஆசை, அதை வாங்க வேணும், இதை வாங்க வேணும், இந்த மாதிரியான பெண்களை திருமணம் முடிக்காதீங்க. இது பெற்றோர்களால பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேணும், நீங்க கண்டதெல்லாம் ஆசைப்படக்கூடாது. எந்த நேரமும் அலங்காரம் செய்யக்கூடிய பெண்களை திருமணம் முடிக்காதீங்க. பெண்கள் சில நேரங்கள்ல அலங்காரமாக இருக்க வேணும், இன்னும் சில நேரங்கள்ல சாதாரணமான உடுப்போட சாதாரணமாக வீட்டில் இருக்க வேணும். பெண்களுடைய கயிர் இதுலதான் இருக்குது. இது இல்லாம ஒரு பெண் இந்த நேரமும் தன் அலங்கரிக்கிறது, பெற்றோர்களுக்கு இந்த அறிவு இருக்கணும், மகள் திடீரென்று மாறிட்டா இப்ப இந்த நேரமும் தன் அலங்கரிக்கிறதுலதான் ஈடுபட்டு இருக்கிறார். எப்பையும் முகத்தை செய்யறதும், முடிய செய்யறதும், உடுப்பு, இந்த மாதிரியான மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுட்டால் இதுல கயிர் இல்லை என்றதை பெற்றோர்கள் விளங்க வேணும். இந்த மாதிரியான வாழ்க்கை இருக்கிறது, இந்த மாதிரியான போக்கு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கும். பெண்கள் அளவுக்கு அதிகமாக பேசுறது, வாயாடியாக இருக்கிறது, இந்த மாதிரியான பெண்களை திருமணம் முடிக்காதீங்க என்று சொன்னாங்க. அளவுக்கு அதிகமாக பேசுறது, பெரும்பாலும் குழந்தைகள் பெற்றோரிடமிருந்து இதை வாரிசாக பெறாங்க. நான் எப்படியோ குழந்தைகளும் அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக பேசுறது, இந்த மாதிரியான போக்கு இருந்தால் குழந்தைகளும் அந்த அந்த அதே விதத்தை, அதே பாதையை கையாள ஆரம்பிக்குது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்படுறது, இது பெற்றோர்களுடைய கொடுக்கிறது, பெற்றோர்களுடைய கடமையாக இருக்குது. அந்த வயதுக்கு வரும் பொழுது ஒரு ஒரு ஆசிரியராகவும் ஒரு நண்பராகவும் பெற்றோர்கள் மாற வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜுகளுக்கு முன்னால, எல்லா ஸ்கூலுகளுக்கு முன்னால மிகப்பெரிய பாடசாலை என்பது எங்களோட வீடுகள் தான். வீடுகள்ல ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பெற்றோர்கள் குழந்தைகள் இவர்களுக்கு நாங்க என்ன ஆக போறோம் என்ற ஒரு கோல் இருக்க வேணும் சொல்றாங்க, அதை எழுதி வைங்க. பாப்பாவும் உமாவும் சேர்ந்து மசூரா பண்ணி, குழந்தைகளோடையும் மசூரா செய்து, நாங்க எங்கட குடும்பம் எப்படி ஆக வேணும் உலகத்துல, நாங்க ஆகுறத்துல என்ன அடையணும், நாங்க வீட்டுல பேசுறது எல்லாமே சாப்பாட்டை பத்தியும் அதை பத்தியும் அந்த பங்கனை பத்தியும் ஜூவை பத்தியும் அதை பத்தியும் இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடங்களை பத்தியும் இதைத்தான் பேசுறது, பிரச்சனைகளை பத்தி தான் பேசுறது. எங்களோட வாழ்க்கையுடைய நோக்கம் என்னது, நாங்க என்ன அடைய வேணும், எப்படி ஆக வேணும், இதை நாங்க பேசுறது இல்ல. சொல்றாங்க இதை பேசுங்க, இதுக்காக வேண்டி மஷூரா பண்ணுங்க, பிறகு அதை எழுதுங்க, எல்லாரும் பாடு வச்சு வைங்க, திட்டங்களை நாங்க அழகாக போடையலும். சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை வச்சுக்கொண்டு போட்ட திட்டம், மகனை வச்சுட்டு போடுறாங்க திட்டம், எங்கட சந்ததியில நபிமார்கள் வர வேணும், மகனையும் வச்சுட்டு துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த இந்த சிபத்துகள் உள்ள நபி ஒன்றை எங்கட குடும்பத்துல அனுப்பு, அல்லாஹு தஆலா அதைத்தான் ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கி அனுப்பினார். நபி அவங்க சொல்லுவாங்க, அன தஅவத்து அபீக்கும் இப்ராஹிம், நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது எதன் காரணத்தினால் தெரியுமா? உங்களோட வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. ஏன் இந்த குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது? ஏன் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது? நாங்களும் எங்களோட குடும்பத்தை வச்சுட்டு திட்டமிடுவதற்காக. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சொல்றாங்க, குழந்தைகளோட மஷூரா பண்ணுங்க. நாங்க வீட்டுல என்ன செய்ய போறோம் இந்த விஷயங்களை பெரும்பாலும் சில வீடுகள்ல வாப்பா அதிகாரி மாதிரி, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான், எங்க போகணும்னு நினைக்கிறாரோ அதுதான், அவர் போகணும்னு நினைச்சா போவாரு, நிக்கணும்னு நினைச்சா நிப்பாரு, எந்த நேரத்துல எதை சொல்லுவார் என்றது இல்ல. சில வீடுகள்ல உமாவும் வாப்பாவும் சேர்ந்து மசூரா பண்ணிதான் எல்லாம் நடந்து கொண்டு போகும். அவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்களோ, அப்படி அல்ல. குழந்தைகள் ஒவ்வொருவரையும், சின்ன குழந்தைகளோ பெரியவர்களோ, ஒவ்வொன்றிலையும் அவர்களை சேர்த்துக்கோங்க மசூராவுல, அப்பதான் அவங்க நினைப்பாங்க, அவங்களுக்கு பொறுப்பு என்றது வரும். நிறைய பேர் கவலைப்படுறது, குழந்தைய வந்ததுக்கு பின்னால எங்களை பத்தி பொறுப்பு இல்லாம இருக்கிறானே, உமா அப்பாவை பத்தி எந்த விதமான பொறுப்பும் இல்லாம மகன் இருக்கிறானே என்றது பலருக்கும் இது பாரமாக இருக்குது. ஏன் பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க என்றால், அந்த பொறுப்பை நாங்க அவங்களுக்கு கொடுக்கல. இந்த சின்ன குழந்தைகள் இப்ப எங்கட வீட்டுல எங்கட பராமரிப்பு கீழே இருக்கிறாங்க. ஒரு நாள் வரப்போகுது, நாங்க அவங்கள பராமரிப்பு கீழே வரப்போறோம். வயசுக்கு வந்துட்டால் வயதாளிகளாக மாறும் பொழுது பெற்றோர்கள் குழந்தைகளுடைய பராமரிப்புக்கு கீழே வந்துடுறாங்க. வயசுக்கு வரும்பொழுது வயசாளிகளோட ஆசை என்னன்னா, எங்கட குழந்தைகள் எங்களோட இப்ப இரக்கமாக நடக்கணும். சின்ன குழந்தைகளுடைய தேவை ஒன்றே ஒன்றுதான், இரக்கம், எங்களுக்கு அன்பு கிடைக்கணும் என்றதான் சின்ன பிள்ளைகளோட ஆசை. இதே மாதிரி மனிதனுடைய இயல்பு, மனிதன் வயது போக 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 வயசாளி சின்ன பிள்ளை ஆகிக்கொண்டு போறார். எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தாலும், என்ன பெரிய படிப்பு இருந்தாலும், அவங்க ஒரு கட்டத்தை தாண்டும் பொழுது சின்ன பிள்ளையாக மாறுறாங்க. இப்ப அவங்களோட தேவையெல்லாம் இரக்கம், அன்புதான். ஒவ்வொருவரும் வயது முதிர்ந்தவர்கள் என்ன ஆசைப்படுறாங்க என்றால், எந்த குடும்பம், எந்த குழந்தைகள் எல்லாரும் என்னோட இரக்கமாக இருக்க வேணும். ஒரு இரக்கமான இடத்துல நாங்க வயோதிபத்துல வசிக்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இருந்தால், ஒரு இரக்கமான சமூகத்தை நாங்க இப்ப தயாராக்கணும். நாங்க இப்ப வளர்க்கிற இந்த குழந்தைகளை இரக்கம் உள்ளவங்களாக வளர்த்தால், அவங்க இன்ஷா அல்லாஹ் அந்த நாங்க வயோதிபர்களாக ஆகி அவர்களுடைய அந்த பராமரிப்புக்கு கீழே நாங்க வரும் பொழுது எங்களுக்கு ஒரு அழகான இரக்கமுள்ள குடும்பம், இரக்கமுள்ள குழந்தைகள் எங்களுக்கு கிடைப்பாங்க. அப்படி இல்ல, இப்ப அவங்க எங்கட பராமரிப்புல இருக்கிறாங்க, நாங்க இந்த நேரத்துல கரடுமுரடானவர்களாக இருந்தால், ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருந்தால், மிக கடினமாக நடந்து கொண்டால், அல்லாஹ் பாதுகாக்க வேணும். நாங்க வயோதிபர்களாக ஆகி அன்பு தேவைப்பட்ட நேரத்துல ஒரு கரடுமுரடானவர்களுக்கு அவர்களுடைய பராமரிப்புல இருக்க வேண்டி வரும். இந்த குலம் அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேணும். எங்கட நாடுகள்லயாவது இந்த குடும்ப அமைப்புகள் ஓரளவு பாதுகாப்பாக இருக்குது. இன்னைக்கு மேல் நாடுகள்ல குடும்ப அமைப்பு என்றதே இல்லை. நானுக்கும் தம்பிக்கும் எந்த உறவும் இல்லை, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த உறவும் இல்லை. அப்படிதான் நிலைமை வந்துருச்சு. சமீபத்துல ஒரு பெரிய மனிதர் பாகிஸ்தான்ல நடந்த ஒரு செய்தியை சொன்னாங்க. ஒரு எல்டர் ஹோம்ல இருந்து, வயோதிபர் மடத்தில் இருந்து ஒருவருக்கு, ஒரு படித்த மனிதர், பெரிய போஸ்ட்ல இருக்கக்கூடியவர், அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல என்ன சொல்லப்பட்டது என்றால், நாங்க இந்த இடத்துல இருந்து பேசுறோம், உங்களோட வாப்பா வஃபாத் ஆகிட்டாங்க, வந்து ஜனாதாவை எடுத்துட்டு போங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு திடுக்கிட்டார், சொன்னாரு, அரை மணி நேரத்துல நான் அங்க வந்துடுறேன், எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வைங்க, நான் வந்து ஜனாதாவை எடுத்துட்டு போறேன். படிச்ச மனிதர் பெரிய போஸ்ட்ல இருக்கிறார், அரை மணி நேரம் கழிச்சும் அவர் அங்க வரல. அரை மணி நேரம் கழிச்சு அவருடைய கால் வருது அந்த அந்த இல்லத்துக்கு. அவர் சொன்னாராம், எனக்கு வந்து கொள்ள முடியாத ஒரு நிலை, எனக்கு மிச்ச முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது, அந்த மீட்டிங்க்கு நான் போக வேண்டி இருக்குது, அதனால தயவு செய்து முடியுமாக இருந்தா நீங்களே எல்லா ஏற்பாடையும் செஞ்சு அடக்கம் செய்யறதுக்கான ஏற்பாடு செஞ்சு அங்கே அடக்கிடுங்க, நான் வந்து கட்டாயமாக பில்ல பே பண்றேன். எல்லாம் பாதுகாக்க வேணும். இன்றைக்கு நாங்கள் பில் பே பண்றதுக்கு தான் எங்களை குழந்தைகளை தயார் செஞ்சு வச்சுக்கிறோம். இன்றைக்கு எவ்வளோ பேர்கள் குழந்தைகள் இருக்கிறாங்க, உம்மா வாப்பா 80 வயசு 70 வயசு, இங்க கஷ்டம் நோய் பிரச்சனை, வெளிநாட்டுல அங்க இங்க இருக்கிறது, பல வருஷங்கள் வாடுறதும் இல்ல, பாக்குறதும் இல்ல, பேசுறதும் இல்ல. சொல்லி வச்சிருக்கார் தம்பிட்ட தங்கச்சிட்ட, என்ன சரி இருந்தா என்னை கால் பண்ணுங்க. என்ன சரி இருந்தானா என்ன என்ன ஈக்க போகுது, எதை சொல்றாரு அவரு, என்ன சரி இருந்தான்னு மௌத்தானா கால் பண்ணுங்க. மௌத்தானதுக்கு பின்னால மட்டும் மகன் நிக்கிறார், அடக்கவான நான் வரணும், அங்க நான் பார்க்கணும், எப்படி சரி நான் வாரேன். மௌத்தானதுக்கு பின்னால மட்டும் இந்த இறக்கம் அன்பு எங்கிருந்து வருது? மௌத்தானதுக்கு பின்னால பார்த்தா என்ன செய்ய போறாரு, என்ன கடமை பூர்த்தி ஆக போகுது? இவருக்கு தெரியாதா 70 வயசு 80 வயசு தாண்டின ஏண்ட உம்மை வாப்பா அவங்க திடீரென்று பெய்த்துருவாங்க, சொல்லி கொண்டிக்க மாட்டாங்கன்ற அவருக்கு தெரியாதா? பில் பே பண்ணதான் வரப்போறாங்க. நாங்க எப்படி தயாரிக்கிறோமோ அது மாதிரிதான் குழந்தைகள் மாறுறாங்க. யாரையும் குறை சொல்றதுல தப்பில்லை, பின்னால் அவரை பின்னால யாரையும் குறை சொல்ல இயலாது. கண்ணியமான சகோதரர்களே, வீட்டுக்குள்ள சில கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். ஒரு நல்ல சமூகம் எங்களுக்கு, நாங்க எல்லாரும் விரும்புறோம். ஆரம்பத்துல சொன்னது மாதிரி நாங்க இந்த உலகத்துல இருந்தோம் என்றதற்கான ஆகப்பெரிய அடையாளம் எங்கட குழந்தைகள் தான். இன்னும் 10, 20, 30 வருஷம் போகக்குள்ள எங்கட குழந்தைகள் முன் சஃப்ல இருந்து தொழக்கூடிய சாலிகானவர்களாக இருக்கணும். அதுதான் எங்களை கண்குளிர்ச்சி. இந்த நிலைமை ஏற்படுத்தணும், இந்த மாதிரியான வாழ்க்கையினை கிடைக்கணும் என்றால் நான் சில குர்பானிகளை சில தியாகங்களை வீட்டுக்குள்ள செஞ்சாகணும். அதை செய்யாம இன்னொன்று அடையலாம், உலகத்துல ஒன்று அடையல வேண்டாம், ஒரு ஒரு தியாகம் செய்யணும். சில பெற்றோர்கள் அவர்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி தன்னுடைய குழந்தைகளை அப்படியே நாசமாக்கின்றாங்க. உமாக்கும் பாப்பாக்கும் ஒரே ஆசை, நாங்க இந்த படம் பார்ப்போம், டிராமா பார்க்காம உமாக்கு ஈக்கியலாம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சின்ன ஆசையை இவர்களால் தியாகம் செய்ய இயலாது. வீட்டுக்குள்ள பச்சினம் பாலம் குழந்தைகள் ஒன்றுமே தெரியாம வளரக்கூடியவர்கள் அவங்களோட வாழ்க்கையை நாசமாக்குறாங்களா இல்லையா? அந்த வெறுப்புல குழந்தைகளை வளர்த்தா குழந்தைகள் வெறுக்கிறாங்க. இன்றைக்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த வெறுப்புலேயே வளர்க்கப்பட்டவங்க. அவங்க இன்றைக்கு கூட ஒரு போஸ்டர்ல கண்டாலும், ஒரு படம் நடிகனுடைய போட்டோவை கண்டாலும் கோவப்படுறாங்க, வெறுக்கிறாங்க. அந்த மாதிரியான பேப்பர்களை அவங்க வாழ்க்கையில வாங்கினதில்லை, திரட்டி பார்க்கறதுக்கும் விருப்பம் இல்லை. இப்படியானவங்க இருக்கிறாங்க. ஏன்? அவர்களுடைய வீட்டு சூழல் அப்படி. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, தேடி தேடி அதையே பார்க்க போறாங்க, அதே தேடி தேடி இருக்கக்கூடியவங்க. ஏன் அது? அந்த இன்ப அந்த ஆர்வத்தோடையா அந்த ஆசையோடையா பிறந்தாங்க அவங்க? இல்ல, எல்லா குழந்தைகளையும் போல பிறந்தவர்கள் வீட்டுக்குள்ள தாய் தகப்பன், நாங்க ஒரு சின்ன அவர்கள் ஒரு சிறிய ஒரு தியாகத்தை கூட செய்யறதற்கு அவர்கள் பொறுத்து கொள்ள இல்லை, அவங்க நினைச்சாங்க இல்லை அதை விட்டு கொடுக்க இயலாது, என்ன இந்த ஆசையை விட்டு கொடுக்க இயலாதுன்னு. எங்களோட வீடு இப்படிதான் இருக்கவே. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, உங்களோட வீடுகளை நரகவாசிகளை தயாரிக்கிற ஃபேக்டரிகளாக ஆக்கிடாதீங்க. நாங்க ஃபேக்டரி வச்சுக்கிறோம் நரகவாசிகளை தயாரிக்கிறது. எத்தனையோ வீடுகள் பட மாளிகைகள், தியேட்டர்களை விட மோசம். தியேட்டர்லயாவது ஒரு நாளைக்கு ரெண்டு ஷோ போடுறாங்க, ஆனா இந்த வீடுகள்ல காலையிலேயும் ஷோ, மாலையிலேயும் ஷோ, ராவும் ஷோ. இப்படி இருந்தா எங்களுக்கு எங்க கிடைக்க போகுது ஒரு நல்ல சந்ததி? ஒரு நல்ல சமூகத்தை எப்படி நாங்க உருவாக்கலாம்? சில தியாகங்களை பெற்றோர்கள் செய்தாக வேணும், சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேணும். கண்ணியமான சகோதரர்களே, வீட்டுக்குள்ள நல்ல சூழல் உருவாக்குறது ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குறதுக்கு மிக பிரதானமானது. இன்றைக்கு மதரசாக்கள்ல, மதரசாக்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்ட அவர்கள் தர்பியத்துகள் செஞ்சு 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 அந்த குழந்தைகளை தஹஜ்ஜுத்துல வச்சு அவங்களுக்கு பல விதத்திலையும் அவங்களுக்கு தர்பியத்துகள் செஞ்சு முன்பின் சுண்ணத்துகள் தொலை வச்சு அவங்களுக்கு வழிகாட்டல்கள் கொடுத்து 10 நாள் லீவு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டால் அந்த 10 நாள் முடிஞ்சு வரக்குள்ள அவங்க அப்படியே மறுபக்கமாக மாறி வராங்க. ஏன்? கண்ணியமான சகோதரர்களே, வீட்டுடைய சூழல் அப்படி. இந்த மாதிரி பெற்றோர்கள் சின்ன சின்ன தியாகங்களை கூட செய்யல, எங்களோட சின்ன சின்ன ஆசைகளை விட்டு கொடுக்க நாங்க தயார் இல்லை என்றால் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையும் ஒரு சாதாரணமான மனிதனுடைய வாழ்க்கையை போல லோகத்தொற்று முடிஞ்சு போவோம். எங்களுக்கு ஒரு அடையாளம் இல்லாம பேசுறோம்.
எங்களோட ஆசைகள் எல்லாம் எங்களோட மௌத்தோட முடிஞ்சு போகும். ஆனால் கபருக்கு பின்னால் நாங்க என்ன ஆசைப்பட போறோம், என்ன ஆசை எங்களுக்கு? கபருக்கு எத்தனையோ பேர்கள் தரும் பாக்கியசாலிகள், கபருக்கு போனதற்கு பின்னாலையும் இங்க குழந்தைகளால் நன்மைகள் போய்கொண்டிருக்கிறது, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அங்க போனதற்கு பின்னால்தான் இந்த பாக்கியம் அடையே. எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாம இருந்த நேரத்துல அல்லாஹ் எனக்கு இவ்வளவு அழகான குழந்தைகளை தந்து நான் வீணாக்கிட்டு வந்துட்டேனே என்று அங்கதான் நாம் கவலைப்பட போறோம். கண்ணியமான சகோதரர்களே, வீடுகள்ல நல்ல சூழல் ஏற்படுத்துறது, குழந்தைகளை பொறுத்த வரையில அவர்களுடைய சில ஆசைகள் இருக்குது. பெற்றோர்கள் அவர்களுடைய ஆசைகளை மட்டும் செஞ்சு கொடுக்கறதல்ல, பெற்றோர்கள் புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடியவங்களாகவும் இருக்க வேண்டும். சொல்றாங்க, ஆடம்பரத்தில் குழந்தைகளை பழக்காதீங்க. என்ன பெற்றோருக்கு இன்றைக்கு எல்லாருக்கும் பணம் இருக்கு, எல்லாத்தையும் தள்ளி இருக்கு, நினைக்கிறாங்க இவங்கள இன்றைக்கு நல்லா சந்தோஷப்படுத்தும், எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறது. இது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு தகப்பனுடைய பண்பல்ல, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறது. எங்க வேணும் என்றாலும் பிள்ளைகளுக்கு அவர் சொல்றாங்க, நாங்க இன்றைக்கு அந்த இடத்துல போய் சாப்பிடுவோம், இந்த இடத்துல போய் சாப்பிடுவோம். சமூகத்துல எவ்வளவு பேர்கள் மாசத்துக்கு அவங்க சம்பாதிக்கிறது 10,000 தான், ஆனா இன்றைக்கு எங்கட குடும்பங்கள்ல சிலர், எங்கட சமுதாயத்துல சிலர் இருக்கிறாங்க, ஒரே ஒரு சாப்பாட்டுக்கு 10,000 செலவழிக்கிறாங்க. வெறும் குடும்பத்தோட போய் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு டின்னர் சாப்பிட்டு வரதுக்கு 10,000 இதுல கூட செலவழிக்கிறாங்க. இவங்க கேட்ட மாத வருமானம். இந்த மாதிரியான ஆடம்பரங்களுக்கு கலக்கக்கூடாது. கஷ்டம் என்றதை அவர்களுக்கு உணர வைக்கணும். குழந்தைகள் சொல்றாங்க, பெற்றோர்கள் அது மாதிரி ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு இதை உணர்த்த வேணும். அதாவது உங்களுடைய பெற்றோர்களும் நாங்களும் மனுஷன்தான், எங்களுக்கும் உணர்வு இருக்குது, எங்களுக்கும் கவலை வாரது, நாங்களும் அழுகிறோம் என்றதை குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தணும். இல்லாட்டி குழந்தைய என்ன நினைக்கிறாங்க என்றால், இந்த டீச்சர்ஸ் அது மாதிரி உமா பாப்பா இவங்க மரக்கட்ட மாதிரி, இவங்களுக்கு கவலை வார இல்லை, நாங்க எப்படி வேணும் வேணாலும் ஏ செய்யலும், நாங்க என்ன வேணும் வேணாலும் அவங்களுக்கு சொல்லலாம், இப்படிதான் குழந்தைகள் நினைக்கிறாங்க. ஏன்னா நாங்க எல்லாத்திலையும் முட்டு கொடுத்து 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 போறதுனால அவங்க உணர்வும் அப்படியே மாறி இருக்கு. சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு கவலை வருது என்றத நீங்க காட்டுங்க, உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு கண்ணீர் வருது, நீங்க அழுகுறீங்க என்றதையும் அவர்களுக்கு உணர்வீங்க. கஷ்டங்களை உணர்ந்து வாழக்கூடியவர்களாக குழந்தைகளை பறக்க வேணும். எவ்வளவு பணம் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த சமூகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர்கள், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு முன்னுக்கு வந்தவங்க, ஆனால் அவர்களுடைய குழந்தைகளை பார்த்தா சவுசிலேயே வளர்ந்து அவர்களால ஒன்றுமே செய்ய விருப்பம் இல்லை, ஒரு வேலைக்கும் அவர்கள் விருப்பம் இல்லை, பணம் இருக்கணும், சாப்பிடணும், நல்லா அனுபவிக்கணும் என்று நினைக்கிறவங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த மாதிரியான நிலை வந்தால் ஒரு நாளும் ஒரு நல்ல முடிவை, நல்ல எதிர்காலத்தை எதிர்பார்க்க இயலாது. கஷ்டங்கள் அவர்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறது என்றதல்ல. போன் இன்றைக்கு ஆகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, போன் இன்றைக்கு அந்த போன் என்று பெயர் வைக்கிறது தப்பு. இன்னைக்கு நாங்கள் பாவிக்கிற மொபைல் போன்களுக்கு மொபைல் போன் என்று அந்த பெயர் இருக்குது, அது அதல்ல அதுக்கு பெயர். ஏனென்றால் அதுல கால் பேசுறது, போனாக பயன்படுத்துறது அதுல ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். அது டிவியும் தான், அது ரேடியோவும் தான், அது ரெக்கார்டரும் தான், அது வீடியோவும் தான், அல்லாத இன்னும் எத்தனையோ அதுக்குள்ள இருக்கிறது. அது போன் அல்ல. இப்ப குறிப்பாக புதிய புதிய நவீனமான வந்திருக்கக்கூடிய இந்த போன்கள், இது போன் அல்ல. இது நாங்க பெற்றோர்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டும். மகாண்ட கையில் இருக்கிறது போன் அல்ல, போனுடைய வசதியும் அதுல இருக்கிறது, அது சின்ன ஒரு வசதி, அதல்லாத எத்தனையோ அதுக்குள்ள இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த குள்ள நிலைமை என்ன, உலகம் மாறிக்கொண்டு எப்படி போகுது என்றால், உலகத்தை என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ரெண்டு காதையும் மூடிக்கொள்றார், ஹெட்போனை போட்டு இயர்போனை போட்டு, உலகத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, இவருடைய முழு கவலையும் பண்ணி கொண்டிருக்கிறார், எஸ்எம்எஸ் போய் கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது, பேஸ்புக்கை செக் பண்றாரு, திரும்ப இவருடைய வாட்ஸ்அப்பை செக் பண்றாரு, இந்த துனியாவிலேயோ போய்கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க அதற்குரிய வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கிறோம் இரக்கம் என்ற பெயர்ல, ஆனால் உண்மையில் அது இரக்கம் இல்லை. இன்றைக்கு ஒன்று இல்லை, பல சம்பவங்களை இங்க சொல்லலாம். எத்தனையோ திருமணங்கள் மிக வேகமாக பிரிஞ்சு போறாங்க. ஒரு நாள்ல பிரிஞ்சு போன பல திருமணங்கள் இருக்குது. ஏன் கல்யாணம் முடிச்சோடனே அவ சொல்றது எனக்கு இன்னொரு தொடர்பு கொண்டிருக்கிறது, நீங்க எனக்கு வாங்க. என்ன தொடர்பு?
இவருக்கு பல தொடர்புகள்,
மிக பயங்கரமான ஒரு நிலையை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கிறது. திருமணம் முடிச்சதுக்கு பின்னாலேயுமா ஹராமான தொடர்புகள்? கண்ணியமான சகோதரர்களே, நாங்க ஒரு குடும்பம், ஒரு பெற்றார்கள், ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய ஒரு குழந்தைய முறைகேடாக வளர்றதற்கு அனுமதிக்கிறாங்க என்று சொன்னா நாங்க நினைக்க கூடாது. இந்த செய்யற அநியாயம் எங்கட மகனுக்கு மட்டுமல்ல, சமுதாயத்துக்கு நம்ம அநியாயம் செய்யறோம். மகனால பாதிக்கப்படக்கூடிய எத்தனை பேர்கள், ஆண்கள் பெண்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க, அவ்வளவு பேர்களுக்கும் செய்யப்படக்கூடிய அநியாயம் தான். ஒவ்வொரு வீட்டிலையும் பெற்றோர்களுக்கு இந்த கவலை வர வேணும், தனிப்பட்ட முறையில யோசிக்க வேணும். அழக்கூடிய ஒரு தாய் தகப்பன் கேட்கிற எந்த துஆவும் அல்லாஹ்விடத்தில மறுக்கப்படுறதில்லை. திரை இல்லாம ஏற்றுக்கொள்ளப்படு. இந்த மகனை நான் எப்படி ஆக்க வேணும் என்று விரும்புகிறேனோ அப்படி எனக்கு ஆக்கலாம் துஆவின் மூலமா. அல்லாஹ்ட கேட்கலதா? ஏன் கேட்கலாம்? நாம் எதுக்குமே எங்களுக்கு நேரம் இல்லை. எங்கட சகோதரர்களுடைய சம்பாதிக்கிற ஆர்வம் என்னன்னா இன்றைக்கு எதுக்குமே நேரம் இல்லை. குழந்தைகளை பெறாங்க, போய் பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் குழந்தைய பார்க்கறதுக்கும் நேரம் இல்லை. வீட்டுக்கு வந்து பார்க்கிறார். பேர் வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, அக்கிகா கொடுக்க நேரம் இல்லை. யாருக்கும் ஆர்டர் பண்றாரு, எல்லாம் ஆர்டர்ல தான் போய் கொண்டிருக்கீங்க. என்ன வாழ்க்கை இது? வெறும் பணம் சம்பாதிக்க மட்டும்தான் வாழ்க்கையா? குழந்தைகளுக்காக வேண்டி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறது, ஒவ்வொரு நாளும் இருந்து மசூரா பண்றது, ஒவ்வொரு நாளும் இருந்து அவர்களோட சில விஷயங்களை பரிமாறிக்கொள்றது, இந்த மாதிரியான நிலைகள் வீட்டுக்குள்ள வர வேண்டும். பள்ளி ரீதியாக மஸ்ஜித் அமைப்புல சில மாற்றங்கள், சில விஷயங்கள், சில முயற்சிகளை செய்ய வேண்டியதும் சமூகத்துடைய கடமையாக இருக்கிறது. இந்த வாலிபர்களாலேயே செய்ய வச்சாங்கடா, இன்ஷா அல்லாஹ் இன்னும் பெரிய வெற்றிகளை காணலாம். அதாவது எந்த ஊர்லயும் ஷர்ருகள் ஆரம்பிக்கிறது, பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது என்று சொல்றது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் இந்த சுதந்திரமான சபைகள் இருந்து ஆரம்பிக்கிறது. சொல்றாங்க, சமூக ரீதியான வாலிபர்களுடைய ஷர்ருகளை தடுக்க வேணுமா இருந்தால் ஊர்ல எங்கேயும் சுதந்திரமான மஜ்லிஸ்கள், சபைகள் இருக்கக்கூடாது. சுதந்திரமான சபை என்றால் அந்த இடத்துல நாலு பேர் சேர்ந்து கொள்றது, அவங்க யார் எதை பேசுறது என்றும் இல்ல, யார் அதுக்கு தலைவர் என்றும் இல்ல, என்ன சப்ஜெக்ட பேசுறது என்றும் இல்ல, என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்றதும் இல்ல. சும்மா சேர்றது, வீட்டுல சேருவாங்க, ரோட்ல சேருவாங்க, எது வரதோ பேசுறது, எவ்வளவு நேரம் என்றதும் இல்ல, எவ்வளவு நேரம் பேசி தீப்பாங்க. பெற்றோர்கள் எல்லாம் ஒரு பக்கமா, ஒரு சபை, பல இடங்கள்ல பல சபைகள், வாலிபர்கள் எல்லாம் பல சபைகள், சின்ன போலர்கள் எல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சபைகள், இந்த மாதிரி சபைகள் கூடிக்கொண்டு போனால் அங்கிருந்துதான் ஒரு சமூகத்துடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிறது. இங்க இருக்கிறதோ இல்லையோ தெரியாது, ஆனால் ஸ்ரீலங்காவுடைய அதிகமான இடங்கள்ல, அதிகமான ஊர்கள்ல இப்படியான ஒரு நிலை இருக்குது. இது இல்லாமத்துக்கு என்ன செய்யலாம்? பெற்றோர்கள் என்ற வகையில அவங்க முதலாவது செய்யலாம். அவங்கவங்களோட பிள்ளைகளுக்கு வெளியில போனா நீங்க இத்தனை மணிக்கு வீட்டுக்குள்ள இருக்கணும், ஏற்படுத்தலாதா? கண்ணியமான சகோதரர்களே, குழந்தைகளுடைய விஷயத்துல அக்கறையும் கண்காணிப்பும் வேலியும் போடப்பட்டிருந்தால் இந்த மூணும் செஞ்சா இன்ஷா அல்லாஹ் குழந்தைகள் வழி தவற மாட்டாங்க. முதலாவது அக்கறை, அக்கறைன்னு சொல்றது மிச்சம் கவனம் குழந்தைகளுடைய விஷயத்துல கண்காணிச்சு கொண்டே இருக்க. ரெண்டாவது அவர்களை வாட்ச் பண்றது, எங்க போறாரு, எங்க வர்றாரு, பள்ளிக்கு போறாரு, பள்ளி இருக்கிறாரா இல்லையா. மூணாவது வேலி போட்டு வைக்கிறது, அதாவது நீங்க இங்க போக வேணும், இங்க போக கூடாது, இவரோட சேரலாம், இவரோட சேரக்கூடாது, நீங்க இப்படிதான் இருக்கணும் என்று ஒரு வேலியை போட்டு வைக்கிறது. இந்த மூணும் இருந்தால் கண்காணிப்பும் காப்பு, காப்புன்னு சொல்றது இந்த பாதுகாப்பு, பாதுகாப்பு போட்டு வைக்கிறது. இந்த மூணும் இருக்கும் என்று சொன்னால் எந்த குழந்தையும் இன்ஷா அல்லாஹ் நாங்க விரும்புகிற வழியை விட்டும் தவறி போக மாட்டார். இந்த மூணையும் எங்களோட வீடுகள்ல, இது காலம் தாழ்த்துற விஷயங்கள் இல்லை, அந்த கே ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். கொஞ்சம் நேரம் எடுங்க, வீட்டுல மனைவிமார்களோட கணவன்மார்களோட இருந்து வீட்டுள்ளவங்களோட இருந்து சம்பந்தமாக பேசி இன்ஷா அல்லாஹ் என்னோட வாழ்க்கையில இந்த எங்களுக்கு கடைசிகள் இந்த குழந்தைகளை மட்டும் சாலிஹீன்களாக ஆக்கிட்டு போனோம் என்றால் இது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீவாக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. اللهم صل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. وصل وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. Alhamdulillah. For more lectures, visit slhub.com.